Rima mama manto, ila mama manto, shera baba 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 barada na manto, hikara baba baba darana na manto, hikara baba mama 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 gadara la gadara na ma, hikara shera baba manto koron koron mo, abar de akini. Mama mama mala ko karan karan ma, oh my Lord, she karangai chatti deva aaviyaanu merki nandi chelutinga, oh my Lord Jesus, we give every glory for you my Lord. Mama mama ko நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா போதும் ஆண்டவரே. நீங்க எங்க மத்தியில வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. மத்த பிரச்சனை எல்லாம் அங்காலேப்பா, மத்த காரியம் எல்லாம் அங்காலே ஆண்டவரே. ஆனா நீங்க வந்துட்டீங்கடா. அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. எங்க காயங்கள் ஆற்றப்படுகிறது, ஓ எங்க காயங்கள் ஓடி போகிறது, ஓ சமாதானம் இல்லாத தன்மை அங்காலே அகலுகிறதப்பா. மனமந்து கரந்தனா, நீங்க வந்தால் போதும், நீங்க வந்தால் போதும் ராஜாவே. அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் அக்கினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் தைரியப்படுத்துகிறவர், அவர் சமாதானப்படுத்துகிறவர், அவர் உருவாக்குறவர், அவர் உண்டாக்குறவர். நாமல்லவோ, நாமல்லவோ, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய ஆவி, தேவனுடைய அபிஷேகம். ரீ மாமா கரணமா, ரீ கரந்துரு. நீங்க எங்களை நேசித்த அளவுக்கு நாங்க உங்களை நேசிக்கலையாப்பா. நீங்க எங்களை அன்பு கூர்ந்த அளவுக்கு நாங்க உங்களை அன்பு கூறல அந்தவர. எங்க உயிர் நீங்க அந்தவர. எங்களால் நேசிக்கப்படத்தக்கவர் நீங்கப்பா. எங்க உள்ளத்துல பெரிய இடத்தை பிடிச்சுக்கண்டீங்க அந்தவர. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம், துதியின் மத்தியிலே உங்களுடைய சிங்காசனத்தை நீங்க அமைச்சதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர. உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க ஆண்டவர. எங்க சிந்தனைகளை சிறைப்பிடிங்க. உங்களுக்குள்ள இருப்பதாக, உங்க பிரசன்னம் அதை மூடிக்கொள்வதாக. உங்கள் சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல்
உண்டாயிற்று. இந்த நாளுடைய செய்திக்கு ஒரு தலையங்கம் இருக்கும் சொல்லிச்சுன்னா, உங்க விசுவாசத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையாயிருங்க. உங்க விசுவாசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என் ஆண்டவர் வேதத்திலே எங்கெல்லாம் அற்புதத்தை செய்ய முயற்சித்தாரோ, என் ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செயல்படுத்த முயற்சித்தாரோ அந்த இடத்தில் எல்லாம் என் தேவன் எதிர்பார்த்தது ஒன்றென்று சொல்லி சொன்னால் விசுவாசம். தேவன் எப்பொழுதும் அவருக்குரிய நம்பிக்கையே எதிர்பார்த்துக் கொண்டு இருந்தார். நான் நேற்று நாள் இரவிலையும் இந்த நாள் காலையிலையும் தேவடி சமூகத்தில் இருந்து கேட்டேன், ஆண்டவரே வேதத்திலே நடந்த விதமான அற்புதங்களை எங்கள் கண்கள் காண நீங்க ஏன் நடத்த மாட்டீங்க ஆண்டவரே? இந்த ஜெர்மனியில ஏராளமான சபைகள் இருக்கிறது, சூப்பர் நேச்சுரலாக அற்புதங்கள் நடக்கிற எந்த சபையும் நம்மால் காண முடியாது, காட்டவும் முடியாது. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், விசுவாசம், நான் எதிர்பார்க்கிற விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால் முடிந்த அளவுக்கும் நான் நம்புறேன், ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவு விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா சொல்லி எனக்கு தெரியாத பாஞ்சு. தேவன் அற்ப விசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறார். எந்த இடத்திலையும் பார்த்தீங்கன்னா அற்ப விசுவாசம் தேவனுக்கு அவசியமானது அல்ல, அது தேவையானது அல்ல, அதை வைத்து தேவன் எதுவும் செய்ய முடியல. தேவன் எதிர்பார்த்தது பரிபூர்ணமான விசுவாசம். தேவன் விரும்புகிறது பரிபூர்ணமான விசுவாசம். நான் சொன்ன, ஆண்டவரே எங்கட சபையில இந்த சபையில நீர் அற்புதத்தை நடத்துகிறதை என் கண் காணணும் ஆண்டவரே, என்னுடைய கண் பார்க்கத்தக்கனாக ஆண்டவரே அற்புதம் என் சபையில நடக்கணும் ஆண்டவரே சொல்லி நான் தேவனிடத்திலே கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அந்த விசுவாசம் இருக்குமானால் நான் அதை செய்யாமல் இருக்க எனக்கு தடையில்லை. அந்த விசுவாசம் இருக்குமானால் அதை நான் செய்யாமல் இருக்க தடையில்லை. ஐயா, பெரிய ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், ஆனால் நடந்து செயல் நடப்பிக்கப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள், ஆனால் கண் முன்னாக பார்ப்பதற்கு அற்புதத்தை காண முடியவில்லை. அற்புதத்தை காண முடியவில்லை. ஐயா, ஒரு சபையிலே ஊழியத்தை செய்தால் காரணம் வேற, பத்து சபையிலே ஏறுகிறார்கள், பத்து சபையிலே இறங்குகிறார்கள், ஆனால் அற்புதத்தை காணவில்லையே. ஆண்டவரே அந்த நாட்களை திருப்பி தாங்கப்பா, அந்த நாட்களை சபையிலே நிறுத்துங்கப்பா, அற்புதம் சபையிலே நடக்கப்பட வேண்டும், இந்த காலகட்டத்துக்கு அவசியம் ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை காண்பி, விசுவாசத்தை கொண்டு வா, விசுவாசம் இருக்கும் வரைக்கும் நான் சபையிலே செய்யாமல் இருப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் வேதத்திலே கடிந்து கொண்ட எல்லாருமே தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், தேவனோடு உறவாடினவர்கள், அற்ப விசுவாசியே கடிந்து கொள்ளுகிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கொண்டு இருக்கிற பொழுது தேவனால் செயல்படுத்த முடியவில்லை. ஆண்டவனத்தில் நான் கேட்டேன், என் சபையிலே நீ அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே, அற்புதத்தை நீ காட்டணும் ஆண்டவரே, அந்த நாளை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை காண்பி, விசுவாசத்தை கொண்டு வா, அதை இல்லாமல் நான் மீறி எதுவும் செய்ய முடியாது, விசுவாசத்தை மீறி நான் செயல்பட முடியாது. உன் விசுவாசம் நீங்கி போகாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவனாகிறேன். தேவன் வருகிற பொழுதும் உன் விசுவாசத்தை தான் கேட்பார், அதை குறித்து எச்சரிக்கையுள்ளவனாகிருங்க. இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்த்தவன் சொல்லிச்சுனா, ஒரு சீஷர்கள் கூட்டம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒரு படகு பிரயாணம் என்று செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிரயாணத்திலே நடந்தது என்ன தெரியுமா? வாழ்க்கை பிரயாணத்தில் என்ன நடந்தது தெரியுமா? பெரிய ஒரு அலை, பெரிய ஒரு புயல் அவருடைய படகை வந்து மூடியது, படகை வந்து அடித்தது, படகு நடுக்கடல்ல சுழன்று கொண்டு இருக்கிறது. எண்ணத்திலே மாட்டுப்பட்டு, காற்றிலே மாட்டுப்பட்டு, அலையிலே மாட்டுப்பட்டு, கடல் கொந்தளிப்பிலே படகு ஆட்பட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது கரையிலே பூமியிலே அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை தேவன் படகிலே காண முடியாமல் போயிட்டு. யார் தெரியுமா இவர்கள் எல்லாம்? யார் தெரியுமா இவர்கள் எல்லாம்? தேவனோடு இருந்த சீஷர்கள், தேவனோடு உறவாடி கொண்டு இருந்த தேவ சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? சிந்தாடி போய் நிற்கிறார்கள். எங்கே சுழட்டப்படுகிற படகிலே. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை காலத்துக்கு தக்கனாக உன் வாழ்க்கை சுழட்டப்படலாம் பாருங்க. ஆனா அதன் மத்தியிலே தான் தேவன் உன்னுடைய என்னுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதன் மத்தியிலே தான் உனக்கு அற்புதத்தை தேவன் செய்ய முடியுமே அழிய. நீ நல்லா இருக்கிற பொழுது உனக்கு என்னத்துக்கு அற்புதத்தை? நீ நல்லா இருக்கிற பொழுது உன் விசுவாசமும் நல்லா இல்லையா இருக்கிறது? ஆனால் உன் வாழ்க்கை படகு, உன் வாழ்க்கை பயணம் சுழற்றப்படுகிற பொழுது உன் விசுவாசம் எங்கே? தேவன் அற்புதத்தை செய்ய முடியவில்லையே. நம் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. எல்லாருக்கும் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது எங்கிடத்தில் இல்லையே. தேவன் எதிர்பார்க்கிறது எங்கிடத்தில் இல்லையே. நான் கமனான கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். நம்ம சபையிலதான் அப்படின்னு சொல்லி நான் பிரச்சனை வேற. ஆனா ஏமல இருக்கிற எந்த சபையிலையும் தேவன் அந்த நாட்களே நடத்திய போல அற்புதங்களை நடத்துவதை இந்த நாட்களிலே காண முடியல. இஷ்டமெல்லாம் ஏற்றுக்கள், நஷ்டமெல்லாம் விட்டுட்டு போ. ஆனா இதுதான் உண்மை. ஏன் ஏன் உன்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசத்தில் குறைச்சலின் மத்தியிலே தான்? உன்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசமும் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணத்திலே கிடைக்கிறதில்லையே. தேவனுக்கு முன்பாக இந்த நாள்ல விசுவாசத்தை தூக்கி வைத்துப்பார். எப்படி இருக்கிறது? சிறிய காரியங்களிலேயே தலைச்சுக்க முடியாம நிக்கிறோம். இந்த படகுல இருந்திருந்தா நீ என்ன செய்திருப்பாய், நான் என்ன செய்திருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா சேஷன் என்ன செய்தாங்க? பயந்தாங்க. ஐயா, நீ பயப்படுகிற பொழுது உன் விசுவாசம் உன்னை விட்டு நீங்குகிறது. இன்னும் ரெண்டு காரியத்தை நான் பார்க்கிற இடத்துல நீங்க அதை பார்க்கலாம். எங்கெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வருகிறதோ அந்த இடத்துல அவங்க விசுவாசத்தின் குறைச்சலை வெளிப்படையாக காண முடிகிறது. தேவனை நம்புகிற ஒரு மனுஷன் பயப்படவே கூடாது. தேவனை நம்புகிற மனுஷன் அவன் நிக்கணும். தேவனுடைய மனுஷன் அவன் என்ன தேவன் சொல்லுகிறதை செய்திருக்கணும். அவ்வளவுதான். இவங்கள் பயந்தாங்க. பெரிய காத்து அடிக்கிறது இல்லையா? ஒரு காரியம் ஒன்று சொல்லவா, எந்த பெரிய காத்து எழும்பினாலும் அந்த காத்து அமைதியாக வேண்டிய ஒரு டைம் வந்துதான் ஆகணும். எந்த பெரிய கடல்ல பெரிய கொந்தளிப்பு எழும்பினாலும் அந்த அலையும் அமைதியாக வேண்டிய ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும். ஆனா இருக்கிடையிலே உன் விசுவாசத்தை பலி கொடுத்துடாத. இதுக்கிடையில விசுவாசத்தை நீ பலி கொடுத்துடாத. ஆண்டவர் எழும்பி சொன்னார் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி கடிந்து கொண்டால் பாருங்க. நாம விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனா அற்ப விசுவாசிகளாக இருக்காதீங்க. நீங்க விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனா அற்ப விசுவாசிகளா இருக்காதீங்க. இதுல பிரயோசனம் எதுவும் இல்லைங்க. தேவன் ஒன்று செய்ய முடியல, உன்னாலும் ஒன்று செய்ய முடியல. நீ ஆத்ம விசுவாசத்தோட இருந்து புலம்புகிறதுனால தேவனுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அங்கே அவர் செய்திருக்கலாம் இல்லையா? சீசர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அன்றைக்கு இந்த காரியத்தை நடத்தியிருக்கலாம் இல்லையா? விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. இயேசுவோட பக்கத்தில் இருந்த சீசனுக்கு இப்படி ஒரு காலகட்டம்னு சொல்லிச்சுன்னா நீ 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு என்ன, 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு என்ன, விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் ஒரு விசுவாசத்தின் விசுவாசத்தை குறித்து யோசிக்கிற பொழுது நான் யோசித்தே தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஹார்ட் மிஷின் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் தெரியுமா? அப்படித்தான் விசுவாசம். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இப்படி இருந்தா நாளைக்கு தேவன் செய்கிற நன்மையிலே அது ஏறும். அடுத்த நாள் அவன் படுகிற தோல்வியில திரும்ப என்ன செய்யும்? அவன் விசுவாசம் கீழே இறங்கும். விசுவாசமானது எப்பொழுதும் ஒரு மட்டத்திலே இருக்கிறது என்பது சரியான கடினம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது அதே விசுவாசத்தை தான். அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவன் எதுவும் செய்ய முடியாது. தேவன் எதுவும் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவன் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அற்ப விசுவாசிகளாக இருக்காம தேவன் விரும்புகிற விசுவாசத்தோடு இருங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய விருப்பம் திரும்ப தேவன் அந்த நாளை கொண்டான். ஆண்டவர் அற்புதங்களை செய்து தேவனை தெய்வம் என்று சொல்லி ஜனங்களுக்கு நிரூபிக்கிற நாட்களை கொன்றோம் கொன்றோம். நாம நோட்டீஸ்ல அடிச்சோம் என்று சொல்லி சொன்னா தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி சொல்லி அதை நாம் சபையில நிரூபிக்கணும். அதை நாம் சபையில நிரூபிக்கணும். நோட்டீஸ்ல அடித்து 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 வெளியிலே கொடுப்பது முக்கியம் அல்ல. நீ தேவனை நிரூபிக்கணும். நீ தெய்வம் என்பதை நிரூபிக்கணும். ஆகவே தேவனுக்கு முன்பாக தேவன் விசுவாசிக்கிற தேவன் விரும்புகிற அந்த விசுவாசத்தை கொண்டு வாங்க. தேவன் விரும்புகிற அந்த விசுவாசத்தை கொண்டு வாங்க. இதுவரைக்கும் இருந்தது போதும். இதுவரைக்கும் இருந்த அற்பு விசுவாசம் போதும். தேவனுக்கு முன்பாக உன் விசுவாசத்தை காண்பி. நீ இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டது என்பது தேவனுக்கு முக்கியமல்ல. நீ எந்த விசுவாசத்தோடு எந்த வளர்ச்சியோடு இருக்கிறாய் என்பதுதான் தேவனுக்கு முக்கியம். தேவனுக்கு முக்கியம் விசுவாச மனத்தில் இருந்தால் தேவன் அற்புதம் செய்வதற்கு எந்தவித தடையுமே கிடையாது. எந்தவித கடையுமே கிடையாது. மத்தேயு 14வது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம்.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுப்படகுகளை சேர்ந்து எதிர்காத்தா இருந்தபடியால் அலைகளினால் அளவிப்பட்டது. இரவு 4 ஜாமத்திலே இயேசு கடலுமே நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலுமே நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருக்கதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்பு விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
அற்பு விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? எங்க நடக்கிறது தெரியுமா? பேதுரு காற்றையும் கடலையும் கண்டு என்ன செய்துட்டான் சொல்றது எங்க? பயந்துட்டான். பயப்படுகிற பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் தன்னறியாமலே நீங்குகிறது. அற்ப விசுவாசியே, நீ ஏன் பயப்பட்டாய்? தேவன் சொன்னார் தானே, நடந்து வா. அந்த நடந்து வாட்டு சொல்லும் வரைக்கும் அவனுக்குள்ளே தேவன் எதிர்பார்த்த விசுவாசம் இருந்தது. அவன் காலடி வைத்து நடக்கும் வரைக்கும் தேவன் எதிர்பார்த்த விசுவாசம் பேதுருக்குள்ளே இருந்தது. ஆனா அவன் பார்க்கிற பொழுது காற்று பலமாய் வீசுகிறது, கடல் பலமாய் கொந்தளிக்கிறது, என்ன செய்கிறது? பயந்தான். பயப்படுகிற பொழுது அவன் அவனுடைய பிரச்சனையிலே மாழ்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? தேவன் பார்த்து சொன்னான், பேதுருவே, ஏன் பயந்தாயப்பா? நான் தானே சொன்னேன் நீ நடந்து வான்னு சொல்லி. ஏன் பயந்தாய் பேதுருவே? வாழ்க்கை என்கிற படகிலே இதுதான் தினமும் பிரச்சனை இல்லையா? வாழ்க்கை என்கிற ஓட்டத்திலே இதுதான் தினமும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனையை பார்க்கிறதும் பிரச்சனைக்குள்ள மூழ்கிறதும் விசுவாசத்தில் நிற்பது நாம் கிடையாது. பாருங்க, விசுவாசத்தில் நான் நிற்கிறது கிடையாது. அதனாலே தான் பிரச்சனைகள் என்ன செய்கிறது? எங்களை மூழ்கிறது. எங்களுக்கு மேலாக பிரச்சனை நிற்கிறது. தேவனை நம்புகிறது கிடையாது. தெய்வத்தை நம்புகிறது கிடையாது. இந்த சம்பவம் எல்லாம் எங்க தெரியுமா நடக்குது? தேவ பிள்ளைகளுக்கு வெளியில நடக்கல. வெளியில யாரோ ஒரு கூட்டத்தில் இயேசு வருகிற பொழுது நடக்கல. எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ள நடக்கிறது. நாம நினைக்கிறோம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு பயில் வாசித்து ஜெபம் பண்ணி வாழுகிற படினாலே நாங்களாம் விசுவாசி. எங்களை விட்டா விசுவாசிக்கிறதுக்கு எவருமே கிடையாது. உன்னுடைய விசுவாசத்தை விட நேற்றைக்கு வந்தவனுடைய விசுவாசம் பெரிதா இருக்கிறது உனக்கு தெரியுமா? உன் ஆரம்ப விசுவாசத்தை இந்த நாட்களில் கொண்டு வந்து பா. இதே விசுவாசம் தான் நேற்று ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆனா உன் விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அற்பமாய் போய்விட்டது தேவனுக்கு முன்பாக தெரியுமா? வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே மூழ்கிறாய், வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே மூழ்கிறாய். ஏன்? தேவன் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாது, உனக்கு நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனா தேவன் மீது நம்புகிறது கிடையாது. தேவனுடைய தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை நாம் கொடுக்கிறது இல்லை. பேதுருவே, நான் தானே சொன்னேன் நடந்து வாண்டி சொன்னேன், நான் தானே உனக்கு வாக்கு கொடுத்தேன் நான் இப்படி செய்வேன் சொல்லி, நான் தானே உனக்கு வாக்கு கொடுத்தேன், நான் தானே உன்னை ரட்சித்தேன். குறையே பயப்படுகிறாய். பயம் தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிறது அல்ல, பயம் பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது ஒன்று. பயம் பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது. ஆகவே பயப்படுகிற பொழுது தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்க, இது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, நான் ஏதோ ஒரு இடத்திலே தவறிக் கொண்டிருக்கிறேன், நான் எங்கேயோ சறுக்கிக் கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் விட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசத்தை இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிறுத்தி விசுவாசம் எப்படி இருக்கு என்று சொல்லி தயவு செய்து பார். இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் தேவன் உன் வாழ்க்கையிலும் சரி, சபை வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையிலும் சரி, தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். அது இல்லைன்னு சொன்னா செய்ய முடியாது, அது இல்லைன்னு சொன்னா செய்ய முடியாது. ஊழியர்கள் ஒரு புதுசாக வருகிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்ன தெரியுமா கேட்கிறது? நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புகிறாயா? இது இல்லாம சபமுழத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் என்னத்தை செய்கிறது? நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டியது விசுவாசம். அற்ப விசுவாசம் அல்ல, கொஞ்ச விசுவாசம் அல்ல, நீ விரும்புகிற விசுவாசம் அல்ல. எல்லாரும் நம்புகிறார்கள் அவர் செய்கிறார் என்று சொல்லி, அதனால நான் நம்புறேன் சொல்லி நினையாதீங்க. தேவன் மீது உன் முழு நம்பிக்கையும் வை, தேவன் மீது உன் முழு நம்பிக்கையும் வை. தேவன் உன் பிரச்சனைகளில் இருந்து அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார். மாற்றி எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்றி எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதிலே 35வது வசனத்தில் இந்த வாசிங்க.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே ஜெப ஆலயத்தினருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலயத் தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன், ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன் தேவனை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவருடைய மகள் வியாதிப்பட்டு இருக்கிறான். தேவனை நீர் வந்து எப்படியாவது தொட்டு அவளை சுகமாக்க வேண்டும் ஆண்டவர், எப்படியாவது நீர் வந்து தொட்டு அவளை சுகமாக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அந்த தலைவனும் வந்து நிற்கிறான். பாருங்க, அந்த நிமிஷம், அந்த நிமிஷம் வீட்டில் இருந்து ஒரு செய்தி வருகிறது, உன் மகள் மறித்து விட்டார், உன் மகள் மறித்து விட்டார், ஆகையினால போதகரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, விட்டுட்டு வாங்க என்று சொல்லி. ஜெப ஆலயத்தின் தலைவன் ஒன்றுமே பேசல, அவன் பேசாம நிக்கிறான் இல்லையா? இந்த பேசாம நிக்கிறதை ஆண்டவர் பார்த்தோம், கொண்டு வந்த செய்தியை ஆண்டவர் பார்த்தோம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? உன் விசுவாசம் நீங்கி போகாத படிக்கு இறப்பா, உன் விசுவாசத்துக்காக வேண்டி ஒயிட்பண்ணித்திரு. நான் யோசித்தேன், இந்த தலைவன் ஒன்றுமே பேசாம இருக்கிறான் பாருங்க. ஆனா இவன் யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன். இவன் யார் தெரியுமா? தேவனுடைய மகன். இவன் யார் தெரியுமா? தேவனுக்கு ஊழியம் செய்கிறான். ஆனா விசுவாசம் தேவையான நேரத்தில் விசுவாசத்தை அவரிடத்திலே காணல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவர் சொல்றான், உன் விசுவாசத்துக்காய் விசுவாசத்தை காத்துக்கொள்ளப்பா, விசுவாசத்தை காத்துக்கொள்ளன்னு சொல்லி ஜெப ஆலய தலைவனுக்கு என் ஆண்டவர் வாழ்த்து அளிக்கிறதை பார்க்கிறீங்க. உன் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் மூடப்பட்டு சீல் பண்ணப்பட்டு இனி இதுல எதுக்குமே நடக்க முடியாது, இதுல இருந்து எனக்கு ஒரு நன்மை கிடைக்க போறது கிடையாதுன்னு சொல்லி நீ நினைத்தி என்று சொல்லி சொன்னா அப்படியேதான் அது இருக்கு. ஆனா நீ அதன் மத்தியிலையும் உன் ஆண்டவரை நீ நம்புவான்னு சொல்லி சொன்னா தேவன் அதுல இருந்து உனக்கு நன்மை தந்தேதான் ஆவா. காலங்கள் செல்லலாம், வருஷங்கள் செல்லலாம், ஆனால் உன்னுடைய நம்பிக்கை இத்தனை வருஷத்திலும் தவறாமல் இருக்கும் என்று சொல்லி சொன்னா தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்தேதான் ஆவார், தந்தேதான் ஆவார். ருசி பார்க்காமல் நாம பேசுகிறது கிடையாது. ருசி பார்த்து பேசணும் இல்லையா? தெய்வத்தை குறித்து சரியா தெரியாட்டிக்கு பேசவே கூடாது இல்லையா? என்னுடைய ஆண்டவரை குறித்து எனக்கு நல்லா தெரியும். உன் விசுவாசம் நிலை நிற்கிற வரைக்கும் உன் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தேதான் ஆவார், நன்மை செய்தேதான் ஆவார். அது மாறவே மாற முடியாது இல்லையா? ஜெப ஆலயத்தின் தலைவன் விசுவாசம். நம்ம விசுவாசம் நாம நினைக்கிறோம் நம்மள மாதிரி ஆட்கள் கிடையாது. ஆனா விசுவாசத்தோடு சவால் விடாதீங்க. விசுவாசம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு நிக்கிற மாதிரி நாளைக்கு நிற்காது. ஆனா தேவனுடைய கிருபை இருக்கும் வரைக்கும் நாம திரும்ப திரும்ப நிற்பதற்கு தேவனுடைய பலம் நமக்கு இருக்கிறது. அவனை விசுவாசத்தை இழந்து விடாத. இந்த மூன்று சம்பவங்களையும் நாங்க பார்த்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் விசுவாசத்திலே நீ கவனமாகிரு. அற்ப விசுவாசம் எனக்கு வேண்டாம். உன் விசுவாசம் எங்க? உன் விசுவாசம் எங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த மூன்று சம்பவத்திலையும் ஆண்டவர் விசுவாசத்தை தேடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மூன்று சம்பவங்களையும் தேவனுடைய பிள்ளைகளோடு தான் தேவன் உறவாடினார். தேவனுடைய பிள்ளைகளோடு தான் ஐயா பெரிய சுவிசேஷ கூட்டத்திலே விசுவாசம் இல்லாத ஒரு இடத்திலே போய் நின்று ஆண்டவர் இந்த சம்பவங்களை நடத்தல. எல்லாம் தேவ பிள்ளைகள் மத்தியிலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் கேட்டார், உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? மரியாண்டத்திலே வந்து கேட்டார் ஆண்டவர், லாசரு மறித்த உடனே என்ன நடந்தது? ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீர் என்று சொல்லி சொன்னார். என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் இங்க இருந்தனோ இல்லையோ நீ விசுவாசித்து என்று சொல்லி சொன்னா தேவனுடைய மகிமையை நீ கண்டுதான் ஆவா இல்லையா? நீ கண்டுதான் ஆவா. ஏன்னு சொன்னா அந்த பெரிய படகுல நான் இருந்து கூட அவங்க என்ன செய்யல, அதுல ஜெயித்து பெற இல்ல. நான் உன்னோட இங்க இருந்திருந்தாலும் நீ இதுல ஜெயித்து பெற்றிருக்க மாட்டாய். ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் அந்த விசுவாசம் இல்ல, உன்னிடத்தில் அந்த விசுவாசம் இல்ல. விசுவாசம் உன்னிடத்துல இல்லாமல் தேவனை தேடி தேவன் எப்படி அற்புதத்தை செய்வது? நம்பிக்கை இல்லாமல் தேவன் எதுவும் செய்ய முடியாது. நாம நினைக்கிறோம் தேவனை தேடி சபைக்கு வந்து ஆராதிக்கிறது நிமித்தமாக தேவன் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி. நீ தனிப்பட்ட ரீதியிலே தேவனுக்கு இருதயத்தை கொடுத்து நீ தேவனை நம்பினா மாத்திருந்தா தேவன் உனக்கு அற்புதத்தை செய்வார். மற்றபடி செய்ய முடியாது. உன் கிரியைகளை வைத்து தேவன் அற்புதத்தை செயல்படுத்த முடியாது. நீ செய்கிற நன்மைகளின் அடிப்படையிலே தேவன் அற்புதத்தை செய்ய முடியாது. உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன் விசுவாசம் எவ்வளவுக்கு இருக்கிறது? அற்ப விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை வைத்து எதுவும் செய்யவும் இல்லை ஆண்டவர். ஒரு சில இடங்களில் மாத்திரம் ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். அப்படியானால் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. அற்ப விசுவாசத்தை வைத்து நாம் எதுவும் தேவனுக்கு செய்ய முடியாது. நாம் எதுவும் தேவனுக்கு செய்ய முடியாது. ரெண்டு சம்பவங்களை நாம் பார்த்து, இது இந்த மூன்று சம்பவத்திலையும் தேவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவர் கடிந்து கொண்டது என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. என்ன ரெண்டு சம்பவத்தை நாங்க பார்த்து கடந்து, இந்த ரெண்டு சம்பவத்திலையும் பிரச்சனை வேற. தேவன் இந்த ரெண்டு சம்பவத்திலையும் அந்த விசுவாசத்தை மெச்சினார். இந்த ரெண்டு சம்பவத்திலையும் அந்த விசுவாசத்தை தேவன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதிலே மாற்கி 5வது அதிகாரத்தில் 25 அதுக்கு மேல் வசனம், 25 வாசிங்க. 25 அதே அதிகாரத்திலே மேற்பக்கத்தில் 25 வாசிங்க.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை அகலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். உடனே இயேசு தன்மேலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டுக்கிறீரே என்றார். இயேசு இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்.
மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. எனக்கு இது வாசித்தா இதுல பல கோணங்கள் இருக்கிறது பாருங்க. தேவன் கேட்ட சில கேள்விகள், அந்த பெண் எடுத்த சில முடிவுகள், அவருடைய ஆரம்ப நாட்கள் எல்லாம் இவ்வளவு வசனத்தையும் வைத்து வாசித்தா பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்று உண்டாகும் பாருங்க. இந்த காரியத்துல செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை அந்த பெண்மணியும் செயல்படுத்தினால் என்ன தெரியுமா? முதலாவது, தேவனை நாம் நம்புகிறது இல்லை. எந்த பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் முதல்ல நம்புறது என்ன தெரியுமா? உலகம். அப்படி செய்தா இது இப்படி நடக்கும், அப்படி செய்தா இது இப்படி போகும் என்று முதல்ல நம்பிக்கை வைக்கிறது எங்க தெரியுமா? உலகத்தின் காரியத்தில். நாம் எல்லாரும் செயல்படுத்துற காரியம் இரு, என்ன பிரச்சனையா உடனே பக்கத்தில் இருக்கிறது போறது. வாழ்க்கை தள்ளாடுதா உடனே பக்கத்தில் இருக்காட்டு ஓடுறது. பிரச்சனை தலைக்கு மேல போகிறதா அங்க இங்க இங்க அங்க எல்லாம் ஊரெல்லாம் முதல்ல ஓடுகிறது இல்லையா? இதே காரியத்தை தான் இந்த ஸ்திரி செய்தால் என்ன தெரியுமா? 12 வருஷமாக உபத்திரவம், 12 வருஷமாக ஒரே பாடு, சகிக்க முடியவில்லை. அவள் போக வேண்டிய எல்லா இடத்திலையும் அவள் போனாள் பாருங்க. எல்லா இடத்திலையும் போனா, எல்லா இடத்திலையும் போய் கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? ஏமாற்றம், ஏமாற்றம். எந்தவித ஒரு துளி மாற்றமும் இல்லை என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. கொஞ்ச மாற்றமும் அவளுடைய வருத்தத்துக்கு மாற்றமே இல்லை. அவடத்தில் இருந்த பணம், அநேகர் அடுத்தது என்ன தெரியுமா? பணம் இருந்தா இதை வைத்து எதையும் செய்யலாம். பணம் இருக்கிறது, என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் கல்வி இருக்கிறது, இதை வைத்து நான் என் பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன் என்று சொல்லி அநேகர் யோசிக்கிறார்கள். நீ யோசிக்கிறதில் தவறில்ல, அதனுடைய முடிவு நுள் தான், வேறு எதுவும் கிடையாது. உன் பணம் உன்னை விட்டு ஒரு நாள் போதும், உன் படிப்பு உன்னை விட்டு ஒரு நாள். படிப்பு என்னையா படிப்பு? பணம் படிப்பு எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் தள்ளி நிற்கும். நீ அம்போண்டு நிப்பாய், நீ அம்போண்டு நிற்பாய், ஒரு முடிவும் கிடையாது. இன்னைக்கு மெடிசின் என்ன சொல்றதுங்க? கடைசியில வந்து டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி ரெண்டு கையை விரித்து காட்டுவான். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இவ்வளவுதான் எங்கட எல்ல, இதுக்கு அங்காலையும் ஒரு எல்லை இருக்குது, அது எங்களுக்கு தெரியும், முடியும் நீ டிரை பண்ண. உனக்கு எனக்கு ரெண்டு கால் இருக்கும் வரைக்கும் ஓடி 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 உலகம் எல்லாம் சுத்தி கடைசியில வர்றது எங்க தெரியுமா, தெய்வம் தெய்வம் தெய்வம். இந்த காரியத்தை இந்த ஸ்திரி முதல்லயே செய்திருந்தா அவருடைய பணம் அவளோட இருந்திருக்கு, சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பாள் இல்லையா. ஆனா நாம செய்கிற அதே காரியத்தை தான் அந்த ஸ்திரியும் செய்வாள், குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் இல்லையே. அவள் எல்லா இடத்திலையும் போறா, எல்லா பிரச்சனையும் போய் பக்கத்து வீட்டுல சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி அதால வந்த பிரச்சனை, அங்க இருந்து போய் அங்க வந்து பிரச்சனை, எல்லாத்தையும் தலையத்துக்கு போட்டுட்டு இப்ப வந்து நிக்கிறா தேவ சமூகத்துல இல்லையா. இன்னைக்கு அது பிரச்சனை பாருங்க, ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டா அதுல இருக்கிற டேஸ்ட் அது தேவ சமூகத்தை விட அநேகருக்கு இன்பமா இருக்கிறது இல்லையா. இங்க இருக்கிற பிரச்சனை கண்டு அடுத்த சபையில இருக்கிறவனுக்கு சொல்லாட்டிக்கு ஒரு சிலருக்கு நித்திரையே வராது, உங்களை குறிச்சு தான் பேசுறேன். ஒரு சிலருக்கு நித்திரையே வருது இல்ல, அது ஒரு டேஸ்ட். உனக்கு தெரிந்த ஒரு நண்பனுக்கு அடித்து இப்படி இப்படி சில சில காரியத்தை வெளிப்படுத்தி நினைச்சு ஐயா உன் தலையில திரும்ப வந்து விழும், நீ தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்து அழுவாய். உனக்கு உன் தெய்வத்தை குறித்து சரியா தெரியாட்டிக்கு கற்றுக்கொள், உனக்கு உன் தெய்வத்தை குறித்து சரியா தெரியணும். உன் தெய்வத்தோட விளையாடு, உன் தெய்வத்தோட விளையாடாது. இந்த தெய்வத்தினுடைய கிருபை எவ்வளவு இருக்கிறது அதே அளவுக்கு அவருடைய நீதியும் இருக்கிறது என்பதை மறந்துடாது. அவருடைய கிருபை ஒருவருக்கு கேட்டு அவருடைய கிருபையை காட்டின அவர் இப்படி காட்டினார், அவருடைய நீதியும் இருக்கிறது என்பதை மறந்துடாது. இந்த ஸ்திரி அங்க இங்க எல்லாம் போய் கடைசியில ஒரு இடமும் இல்ல பாருங்க, வந்து அம்போ இந்த தேவனுடைய சமூகத்துல இப்பதான் கேள்விப்பட்டா என்ன தெரியுமா, தெய்வத்திடத்துல போனா இந்த இயேசுவிடத்துல போனா சுகம் எனக்கு கிடைக்கும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவருடைய விசுவாச அடி அங்கதான் இருக்கிறது இல்லையா. இவரை போய் அதுல என்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவர் எனக்கு கை வைத்து ஜபம் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிச்சுனா என் ஆண்டவர் என்னை கட்டி அணைக்கணும், இல்லைன்னுச்சுன்னா இங்க வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அவள் எதிர்பார்க்கல. அவர் செய்தாரோ செய்யலையோ நான் அங்க போவேன், அந்த இயேசுவுடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன், தொடுகிற பொழுது அவர் என்னை குணமாக்குவார். இதுதான் விசுவாசம், இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை விட்டுட்டு இங்க வந்து இருந்து கொண்டு தீர்க்க தரிசனமா உன்னை கூப்பிடணும் என்ற வேலையை விட்டுடு, இங்க வந்து இருந்து கொண்டு கை வைத்து உன்னை தான் வச்சு ஜபம் பண்ணணும் விட்டுடு, நீ விசுவாசத்தோடு வா, தேவன் உன்னை குணமாக்கினா என்னட்ட வந்து கே. இந்த இஸ்திரி எடுத்தால் ஒரு முடிவு, ஆச்சரியமான முடிவு. ஓஹோ இப்படி முடிவு இல்லையா, நாம எடுக்கணும். அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போற ஆராதனைக்கு வருகிற பொழுது இப்படி ஆர்வத்தோடு வரணும் எப்படி தெரியுமா, அந்த பிரசன்னம் என்னிடத்துல இறங்கிட்டு சொல்லி சொன்னா என் பிரச்சனை போயிருமாப்பா. இது தேவனை இருக்க விடாது, இப்படிப்பட்ட முடிவுகள் தேவனை இருக்க விடாது. ஏன் தெரியுமா, இந்த இஸ்திரி தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா, வல்லமை புறப்பட்டது. நான் யோசித்தேன், இந்த முடிவை அவள் எடுத்து தேவனிடத்தில் தொட்ட இடத்துல நான் நம்புறேன் தேவன் சில காரியங்களே அவருடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாம நிற்கிறார் தெரியுமா. அவள் எடுத்த முடிவில் தேவனிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டது ஐயா. இதான் ஒரு ஒரு சில சொல்லுவாங்க இல்ல, நீ துதிக்க ஆரம்பித்தா தேவனுடைய சமூகம் நீ விரும்பினியோ விரும்பலையோ அது இறங்கித்தான், அது வந்துதானா, நீ துதிக்க ஆரம்பிச்சுன்னா தேவன் வந்துதானாவா. இங்க என்ன நினைக்கிறது, அவள் தொட்டா வஸ்திரத்தை தொட்டா வல்லமை புறப்பட்டது ஐயா, வல்லமை புறப்பட்டது. இப்ப ஆண்டவர் கேட்கிற யார் என்னை தொட்டது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, இவ்வளவு கூட்ட ஜனம் இருக்கிறது. அப்போ சீஷர்கள் கேட்கிறாங்க, என்ன தெரியுமா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, இதுக்கு இல்ல போய் கேள்வி கேட்கிற யார் என்ன தொட்டதுன்னு சொல்லி எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க. அதுலதான் இருக்கு பிரச்சனை. உன் விசுவாசத்துக்கும் அந்த இஸ்ரவேலுடைய விசுவாசத்துக்கும் வித்தியாசத்தை இங்க கண்டுபிடி. அவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து வந்தாங்க, இயேசு வர்றார், இயேசு வர்றார், இயேசு வர்றார். இன்னைக்கு ஒரு சிலர் அப்படித்தான் சேர்த்துக்கு வருகிறது. என்ன தெரியுமா, அற்புதம் நடக்குதாம், இயேசு வர்றாராம், சுகம் வருகிறதாம், பிரசன்னம் வருகிறதாம் வருகிறாங்க. இவங்களோட தேவன் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அங்க ஒரு பெண் வந்தால் என்ன தெரியுமா, என்னை ஆண்டவர் சுகமாக்குது, எனக்கு வேற இடம் இல்லையப்பா, நான் எங்க போறது, என்னை தேவன் சுகமாக்கணும்னு சொல்லி வந்து வஸ்திரத்தை தட்டா. இவ்வளவு பேர் தொட்டு வேந்தத்திலிருந்து வல்லம புறப்படல. யார் என்னை தொட்டது, வல்லமை இறங்கினதை நான் கண்டிருக்கிறேன், எப்படி யார் தொட்டது? அந்த ஸ்திரீ பயத்தோடு வந்து என்ன தெரியுமா சொன்னார், நான் தான், நான் தான், நான் தான். இன்னைக்கு அநேகருக்கு வல்லமை புறப்பட்டு சுகம் பெறுகிறதுக்கு விருப்பம், ஆனா அந்த சுகத்தை வந்து சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அநேகருக்கு சுகம் வேணும் இல்லையா, அநேகருடைய பிரச்சனை நீக்கணும் இல்லையா, ஆனா பிரச்சனை நீங்கினால் அதை சொல்லுவதற்கு இஷ்டம் இல்லை. பாருங்க, இந்த விசுவாசம் எனக்குள்ளே உனக்குள்ளே வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வல்லமை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை நம்மால காண முடியும். தேவன் வந்து பார்ப்பார், ஏன் வல்லமை புறப்பட்டது ஐயா, யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது சொல்லு. நான் தான் ஆண்டவரே, நான் தான் விரும்பினா உங்க வஸ்திரத்தை தட. ஆண்டவரே என் பிரச்சனை இதப்பா, அதனாலதான் நான் தொட விரும்பினேன். ஆண்டவரே என்னை தொட்டார். உன் அற்ப விசுவாசம் தேவனுக்கு வேண்டாம், உன் அற்ப விசுவாசம் தேவனுக்கு வேண்டாம். தேவனை தேவனாய் நம்பு, தெய்வத்தை தெய்வமாய் நம்பு. அரை குறை விசுவாசம் உனக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். தேவன் உனக்கு அற்புதத்தை செய்யணுமா, தேவன் சபையில அற்புதத்தை செய்யணுமா, தேவன் சபையில எழுப்புதலை கொண்டுமா, முழு விசுவாசத்தோடு வாங்க, முழு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நில்லுங்க. மாற்றி 5வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம், 5-10 வரை வாசிங்க. மத்தேயு 8வது அதிகாரம், 5-8 வரை.
இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரர் வீட்டிலே திபிர்வாதனாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்கல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படைந்திருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யண்டா செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு
இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணேன் சொல்லி என் தேவன் சந்தோஷப்பட்டார். எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா, 100 அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காய் தேவனத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். பாருங்க, அவன் வேண்டிக் கொள்ளுதல் தவறில்ல, எல்லாரும் தானே சுகத்துக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். இலங்கையில் இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்றோம், இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்றோம், ஜெபப்புள்ள இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே, ஆண்டவரே சுகமாக்கும் அப்பா. ஆண்டவர் சொன்னார், சரி எங்கப்பா இருக்கிறான், உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை சுகமாக்கிட்டு. அந்த 100 அதிபதி விட்டான் ஒரு வார்த்தை தெரியுமா, ஆண்டவர் தூக்கி போட்டுச்சு. என்ன தெரியுமா, ஆண்டவரே நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்லப்பா, நான் யாரு, பாத்திரன் அல்ல, நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, நீர் என்னுடைய வீட்டுக்கு வரப்போறா,
இது சகேயு போல ஒரு சம்பவம். சகேயு இதே கேஸ்டாயில நீரா என்னுடைய வீட்டுக்கு வர போறீ?
நான் உன்னுடைய வீட்டுக்கு வர. ஆண்டவரே, நூற்றுக்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்திருந்த,
நீர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லும்,
எங்க வேலைக்காரன் அவன் சொஸ்தமாவான்,
அவன் சுகமடைவான். ஆண்டவரே, அவன் சுகமடைவான். ஆண்டவரே, இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதுமப்பா.
ஆண்டவரை தூக்கி வாரி போட்டு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த இஸ்ரவேல் கூட்டத்துக்கு இல்ல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலையே,
நான் காணலையே.
தேவன் விரும்புகிற விசுவாசம் இதுதானுங்க. உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசம் இதுதான்.
என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்?
ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அது நடக்கும், அது செயல்படுத்தப்படும்.
நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா
அது ஆகுமப்பா.
நான் செய்தேன்னு சொன்னா அது ஆகாது ஆண்டவரே. ஆனா நீங்க சொல்லுங்க ஆண்டவரே.
என் வேலைக்காரன் குணமாமா, என் வேலைக்காரன் குணமாமா ஆண்டவரே என்று சொல்லி நீங்க தேவனுடைய சமூகத்துல உங்க விசுவாசத்தை திருப்ப சரிப்படுத்துவீங்கன்னு சொல்லி சொன்னா உன் வாழ்க்கையில இருக்கிற காரியத்துக்கு தேவன் பதில் தருவார்.
இன்னைக்கு நாம் எத்தனை வருஷமா ஜெபம் பண்றோம், உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது, எனக்கு அது இல்ல அது போதாதுன்னு சொல்ல முடியாது. வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா
தேவன் பதில் கொடுக்கிறதாக இல்லை இல்லையா? உன் விசுவாசத்தை சரிப்படுத்து, உன் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு வா. நடந்த சம்பவம் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே தான் நடந்தது,
நடந்த காரியங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ளேதான் தேவன் செயல்படுத்தினார்.
விசுவாசத்தை சரிப்படுத்துங்க. தேவன் அற்புதத்தை செய்வதற்கு, தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை தடையாக இருக்கக்கூடாது. எழுந்திருப்போமா தேவனுடைய சமூகத்துல? ஹாலலூயா 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 ஹாலலூயா.
என் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா.
எங்களுடைய விசுவாசத்தை பாருங்க ஆண்டவரே,
எங்களுடைய விசுவாசத்தை பாருங்க ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீங்க பாருங்கப்பா.